السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك كما تحب وترضى. والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. قال نبينا وحبيبنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: تبايعوني على السمع والطاعة. صدق نبينا سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஹாத்தமுல் அம்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய செங்கையான இப்பள்ளியினுடைய இமாம் சாஹிப்களான சங்கைக்குரிய மரியாதைக்குரிய சகோதரர் ஷாஃபி ஹசரத் அவர்களே, அன்வாரி ஹசரத் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹுனுடைய பெரிய கிருபையினால் இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமையான ஹஜ்ஜினுடைய காலம் துவங்கியிருக்கிறது. ஹஜ்ஜி அது உணர்த்துகிற பாடம் என்ன? ஹஜ்ஜி நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்ன? ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் வருகிறது. உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த புனித ஸ்தலத்தை நாடி சென்று ஹஜ் செய்கிறார்கள். நம்மிலே எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசையுடன் இருப்போம். அந்த ஹஜ் கடமைகளை நிறைவேற்றுகிற பொழுது 5 நாட்கள் என்று நாம் சொல்கிறோம். 8, 9, 10, 11, 12 இந்த 5 நாட்களில் மினாவில் தங்குவது, அரபாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, மீண்டும் மினாவில் தங்குவது. இந்த அமைப்புகளை கொண்ட இந்த ஹஜ்ஜி அதனுடைய துவக்கத்திலிருந்து நிறைவு வரை லட்சக்கணக்கான மக்கள் நாடி செல்லுகிற இந்த ஹஜ்ஜினுடைய அடிப்படையான தத்துவம் என்ன? ஹஜ்ஜி உணர்த்துகிற பாடம் என்ன? நிறைய பேர்கள் போய் ஹஜ் செய்துட்டு ஹாஜியா வந்துறாங்க, ஆனா ஹஜ் சொல்லி தருகிற பாடத்தை உணர்ந்துட்டு வராங்களாங்கிறத யோசிக்கணும். ஒவ்வொரு அமலுக்கும் அடுத்தமான பாடம் உண்டு, அந்த பாடம் தான் அடிப்படை. அப்ப இவ்வளவு காசுகளை செலவழித்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்ததற்கு பின்னால் அதனுடைய படிப்பினை என்ன? நாம் உணர வேண்டிய பாடம் என்ன? ஒரே வார்த்தையில் சொல்வதானால், குர்ஆன் அற்புதமாக ஹஜ்ஜினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது இந்த ஹஜ்ஜினுடைய கதாநாயகர்களாக 2 பேர்களை நிறுத்துகிறது. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 பேர்களை குறித்து இறுதியாக ஹஜ்ஜினுடைய இறுதி அமல் குர்பானியை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், 2 பேர்களும் கட்டுப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2 பேரும் கட்டுப்பட்ட பொழுது ஹஜ்ஜினுடைய அமல் நிறைவடைஞ்சிருச்சு. அப்ப ஹஜ் என்ன உணர்த்துது? நான் ரப்பு நீ அடிமை, நான் என்ன சொல்றேனோ அதுக்கு நீ கட்டுப்படணும். ஹஜ்ஜு இதை தவிர மூணாவது பாடம் ஒன்று கிடையாது. ரப்பு சொல்றதுக்கு நான் கட்டுப்பட வேண்டும். இதுதான் நீங்க ஹஜ்ஜினுடைய அமல்கள் இருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை என்று சொல்லுவார்கள். இதற்கு பெயர் இஸ்லாம் சொல்கிறது நான் சரண்டர் ஆகணும், அவ்வளவுதான். என்னுடைய ஆசை என்ன, என் விருப்பம் என்ன, என் தேவை என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு பெயர் தீன் அல்ல, என் ஆசையை நிறைவேற்றுவதற்கு பெயர் தீன் அல்ல, என் சூழலை நிறைவேற்றுவதற்கு பெயர் தீன் அல்ல, என் ரப்பு என்ன சொல்கிறார் அதற்கு நான் கட்டுப்படுவதற்கு பெயர் தீன். இதுதான் நீங்க ஹஜ்ஜில முழுசா பார்க்கலாம். ஹஜ்ஜினுடைய அமல்கள் வேற ஒண்ணும் இல்ல, புதிசாக எந்த அமல் இல்ல. ஏதாவது ஹாஜிட்ட போய் கேளுங்க, அல்லது ஹஜ்ஜி போயிட்டு வந்தவர்கிட்ட கேளுங்க, அரபால என்னங்க செஞ்சீங்க, முஸ்தலிபால என்னங்க செஞ்சீங்க, மினால என்னங்க செஞ்சீங்க, மினால அஞ்சு வக்து தொழுதோம் அப்படின்னு பாரு. அங்க இருந்தா தொழுவ மாட்டீங்களா? மினால என்ன செஞ்சீங்க, அஞ்சு வக்து தொழுதோம், முகர் அசர் மகரிப் இஷா ஒன்பதாவது நாள் முறை ஃபஜ்ர் இதை தொழுதோம். சரி, அரபால என்ன செஞ்சீங்க, முகர் அசர் தொழுதோம். சரி, மீண்டும் மினா முஸ்தலிபால என்ன செஞ்சீங்க, மகரிப் இஷாவை தொழுதோம். அமல் என்னங்க செஞ்சீங்க, அமல் ஒன்றும் இல்ல. அப்ப ஹஜ்ஜுங்கிறது அமல் அல்ல, கட்டுப்படணும், சரண்டர் ஆகணும். என் ஆசையை ஒதுக்கி வைத்து விட்டு, என் விருப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, என் சூழலை ஒதுக்கி வைத்து விட்டு, என் சௌகரியத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, என் ரப்பு சொல்கிறான் நான் என்னை முழுமையாக கட்டுப்பட்டு வைக்கிறேன், அவ்வளவுதான். இதற்கு பெயர் ஹஜ்ஜு. ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களும் இதைத்தான் உணர்த்து. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, வினாவுல தொழுதா எவ்வளவுங்க நன்மை ஒரு வக்துக்கு, அதே சமயத்துல பக்கத்துல இருக்குது மஸ்ஜிதுல் ஹராம், அங்க தொழுதா ஒரு லட்சம் நன்மை. இப்ப ஒருத்தர் எட்டாவது நாள் நான் மினாவுல இல்ல, மினாவுல தங்கின அது வெறும் டென்ட், அது பாலைவன, அது நான் போய் மஸ்ஜிதுல் ஹராமுல போய் தொழுதா ஒரு லட்சம் நன்மை வாங்கிட்டு வர இவர் போனாருன்னு வைங்க, இவர் ஆஜாக முடியுமா? நன்மை நோக்கம் அல்ல இங்கே, லட்சம் நோக்கம் அல்ல. நான் தங்க சொல்கிறேன், தங்க வேண்டும். மினாவுல ஒண்ணும் இல்ல, ஆனா அங்க காபா இருக்குது, அஜுல சூதருக்கு மக்காம் இப்ராஹிம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் அங்க போக முடியாது. என்ன, என் ரப்பு சொல்றா இங்க தொழுகணும்னு இங்க தொழுகிறேன், அவ்வளவுதான். இந்த பாலைவனத்துல தொழுக சொல்ற தொழுகிற நன்மை எனக்கு நோக்கம் அல்ல. இது தீன். இதை புரிந்து கொள்வதற்கு பெயர் தீன். தீனுங்கிறது என் ரப்பு சொல்ற. நீங்க எங்க ஓடுறீங்க, அட சை சபா மருவாவுக்கு மத்தியில் நீங்க ஏன் ஓடுறீங்க? ஏதாவது ஒரு ஹாஜி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாரா? நாம ஏன் ஓடுறோம்? அன்னைக்கு அந்த அம்மா 5000 வருஷத்துக்கு முன்னால ஓடுச்சுன்னா தன் பிள்ளையினுடைய தாகத்துக்காக ஓடுது, தண்ணீருக்காக ஓடுனாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு லட்சக்கணக்கான ஹாஜிகள் அந்த இடத்துல ஓடுறாங்க, சஹி செய்யறாங்க. என்ன காரணம், என்ன காரணம்? அது எனக்கு தேவையில்லை, அதை நான் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. என் ரப்பு எனக்கு சொன்னால் நீ ஓட வேண்டும், ஓடுகிறேன், அவ்வளவுதான். என் காபாவை சுத்தணும், ஏன் சுத்தணும்? கொஞ்சம் என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா, வாழ்க்கையில எந்த அமலை செஞ்சாலும் வலதுபுறத்துல இருந்து செய்ய சொல்லுது இல்லையா? எதை செஞ்சாலும் வலதுபுறத்துல இருந்து. ஆனா அங்க காபாவை நீங்க எங்க சுத்துவீங்க? இடதுபுறமா சுத்துவீங்க. காபா நமக்கு இடதுபுறத்துல இருக்கும். ஒன்றை யோசிக்கிறோம், அங்க போய் நின்றுட்டு ஹஜ்ரத்துல இருந்து தொடங்கி அவர் ஆரம்பிக்கிற பொழுது எல்லா விஷயத்தையும் ரப்புல் ஆலமீன் வலதுபுறமா செய்ய சொன்னவன் இங்க இடதுபுறமா செய்ய சொல்றேன். ஏ ரப்பு நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்ல, அவசியம் இல்ல. எல்லா சட்டங்களையும் அல்லாஹ் அங்க உடைப்பான். இங்கே சட்டங்கள் அல்ல ஷரியத், நான் சொல்வது ஷரியத் அல்லாஹ் சொல்லுவான். சட்டங்கள் சரியத் அல்ல, என் அறிவு சரியத் அல்ல, என் விருப்பம் சரியத் அல்ல, என் தேட்டம் சரியத் அல்ல, நான் எதை செய்யணுங்கிறத நான் முடிவு செய்வதல்ல, என் ரப்பு முடிவு செய்வான். ஹஜ்ஜினுடைய அமல்கள் அப்படித்தான் முழுவதுமாக கல்லெறிகிறோம், கல்லெறிகிறோம். மூன்று நாட்கள் உட்கார்ந்து கல்லெறிகிறார்கள், அது என்ன ஷைத்தானா? ஷைத்தானா? அது ஷைத்தான் அல்ல, அது கல்லெறிய சொல்கிறான். ஒரு கல்லுக்கு மேலே கல்லெறிய சொல்கிறான். ஏன் எரிய வேண்டும், ஏன் எரிய வேண்டும்? எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அவன் அவசியம் இல்லை. அதை ஆய்வு செய்யணும், அறிவுபூர்வமாக நிரூபிக்கணும். அறிவு பயணம் அல்ல ஹஜ்ஜு, அது ஆசை பயணம் ஹஜ்ஜு. அது ஆய்வு பயணம் அல்ல ஹஜ்ஜு, அது கட்டுப்படக்கூடிய பயணம் அது. ஹஜ்ஜு என்பது இந்த உம்மத்திற்கு முழுவதுமாக சொல்லித் தருகிற ஒரு பாடம் இதுதான். கட்டுக்கோப்பும் கட்டுப்படுதலும் நிறைந்ததுதான் ஹஜ்ஜு நமக்கு உணர்த்துகிற பாடம். இதுதான் இஸ்லாம். இந்த அடிப்படையாக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையை போதிப்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை கையில் எடுத்து 23 ஆண்டு காலங்கள் கல்வியில, பொருளாதாரத்தில், அரசியல்ல அத்துணையிலும் உச்சத்தில் கொண்டு வந்தாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை அத்துணைக்குமான உயரத்துக்கு கொண்டு வருவதற்கு அடிப்படையாக முதல்ல கையில் எடுத்த ஆயுதம் என்னன்னா கட்டுப்பட வைக்கணும். அதை செஞ்சா மட்டும்தான், இந்த உம்மத்து கட்டுப்பாடான சமுதாயம் இது. ஆனா என்னமோ தெரியல, துரதிருஷ்டவசம் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல கட்டுக்கோப்பும் கட்டுப்படுதலும் சிதைந்து போய் கிடக்கிறது. நம்முடைய அடிப்படை அடையாளமே அதுதான். கடந்த காலத்திலிருந்து நம்மள மாதிரி ஒரு விஷயத்துல நம்மை போன்ற ஒரு கட்டுப்பாடான சமுதாய உலகத்துல கிடையாது. தொழுகையினாலும் ஒரு கட்டுப்பாடு, நோன்புல ஜகாத்துல ஹஜ்ஜில எந்த அமலை எடுத்துக்கிட்டாலும் கட்டுப்பாடும் உண்டு கட்டுப்படுதலும் உண்டு. இந்த ரெண்டையும் இன்னைக்கு நாம இழந்து நிற்கிறோம். அதனால அனைத்தையும் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இழந்து நிற்கிறோம். இன்னைக்கு ஹஜ்ஜில பார்க்கிறோம் இல்லையா அந்த கட்டுப்பாடை, இன்றைக்கு வரைக்கும் அந்த ஹஜ்ஜில் அதை பாதுகாத்திருக்கோமா இல்லையா? 1400 ஆண்டுகள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தான் அந்த ஹஜ் சொல்லிக் கொடுத்தாங்க. அத்துணை பேர்களும் ஒரே யூனிஃபார்ம், அத்துணை பேர்களும் ஒரே ட்ரெஸ் கோட், ஒரே தல்பியா இல்லையா? யாராவது நான் ஜப்பான்ல இருந்து வந்திருக்கேன், அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன், நான் யூரோப்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு வேற தல்பியா வேண்டும், வேற ஆடை வேண்டும், வேற இடம் வேண்டும் சொல்ல முடியுமா? நீங்க 5 ஸ்டார்ல இருக்கலாம், 7 ஸ்டார்ல இருக்கலாம், 8வது நாள் வினாவுக்கு வந்தாகணும் இல்லையா? அந்த கட்டுக்கோப்பு அங்க நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? அந்த கட்டுப்பாடு அங்க ஃபாலோ பண்றோமா இல்லையா? ஏன் இந்த சமுதாயத்தில் மற்ற இடங்கள்ல இது வீணா போச்சு? சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இங்கிருந்து தான் துவக்கமாகிறது. இந்த சமுதாயத்தினுடைய கட்டுப்பாடை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரைக்கும் கையில வச்சிருந்தாங்க. முத முதல்ல அந்த உம்மத்திட்ட எடுத்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா? துபாயிஊனி அலஸ்ஸம்இதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, சஹாபிகளை பார்த்து கேட்டாங்க, நான் இஸ்லாமிய அரசை நிறுவப் போகிறேன், எனக்கு தேவை ஒன்றே ஒன்று மட்டும்தான், உங்கள் வாழ்நாள் எல்லாம் முழுக்க முழுக்க எனக்கு நீங்க கட்டுப்படணும். இதுக்கு நீங்க பயிர் செய்றீங்களா கேட்டாங்க சஹாபாக்கள். நான் என்ன சொன்னாலும் நீங்க கட்டுப்படணும். இந்த உம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்த மார்க்கம். என்ன முடிவெடுத்தாலும் அடுத்த நிமிஷம் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நீங்க இதை செய்யுங்க செய்வாங்க, செய்யாதீங்க ஏன் செய்யணும் நாயகமே, ஏன் செய்யக்கூடாது? ஒரு சஹாபி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லுங்க பாக்கும். 23 வருஷமாக இந்த உம்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விரல் அசைவில் வைத்து இந்த உம்மத்தை வழி நடத்தினார்கள். எழச் சொன்னால் எழுவார்கள், அமர சொன்னால் அமருவார்கள். அந்த கட்டுப்பாடும் அந்த தலைமையும் இந்த உம்மத்துக்கு இன்னைக்கு சதஞ்சு போயிடுச்சு. இல்ல, மீட்டெடுத்தாக வேண்டும், மறுமலர்ச்சிக்கு உட்படுத்தி ஆக வேண்டும். ஒவ்வொரு வருஷம் ஹஜ் வருகிற பொழுது நம்ம வெறுமனே அமல மட்டும் பாடமா படிக்க கூடாது, இந்த தத்துவத்தை பாடமாக படிக்க வேண்டும். மேற்கத்திய அறிஞர் வில்லியம்ஸ் சொல்லுவார், உலகத்தினுடைய தலைவர்களில் பெருமானாரை பார்த்து நான் வியந்து போகிறேன். ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை இதுதான், உலகத்தில் கட்டுப்பாடே இல்லாத ஒரு சமுதாயம் அரபு சமுதாயம். அரபு சமுதாயத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. உலகத்திலேயே அப்படி வாழ்ந்த நாகரிகம் இல்ல, அறிவு இல்ல. 15 பேர் தான் படிச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வந்து தன்னை நபின்னு சொல்றப்ப அந்த ஊர்ல படிச்சவங்க 15 பேர் தான், அதுவும் சொந்த பேரை மட்டும்தான் எழுத தெரியும். இப்படி அறிவில்லாத, நாகரீகம் இல்லாத, அனுபவம் இல்லாத அப்படி ஒரு சமுதாயத்தை கையில் எடுத்து ஒரு கட்டுப்பாடு உள்ள சமுதாயமாக அரப் அவர் எழுந்த பொழுது அரபு உலகத்தை எழ வைத்தார், அவர் அமர்ந்த பொழுது அரபு உலகத்தையே அமர வைக்கிறார். இப்படி ஒரு சமுதாயத்தை வழிநடத்திய தலைவராக நான் முஹம்மதை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வேற எந்த தலைவரையும் நான் பார்த்தது கிடையாது. ஹிட்லர் சொல்லுவார், வரலாற்றில் ஹிட்லர் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் ஹஜ்ஜை பார்த்த பார்வை அற்புதமான பார்வை. அவர் ஹஜ்ஜை பார்த்து சொல்றாரு, உலகத்தில் எந்த தலைவரும் இந்த இடத்தை பிடிக்க முடியாது, ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜிங்கிற ஒரு அமலை சொல்லிக் கொடுத்தார் முகமது, இப்படிதான் செய்யணும்னு ஒரு தடவை தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனா அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட 1000000கணக்கான வருஷங்கள் அந்த மக்கள் அதை அப்படியே சரியாக செய்துகிட்டே போறாங்க. அந்த இடத்துல எந்த தலைவரும் இல்ல, எந்த வழிகாட்டியும் இல்ல, எந்த ஆர்கனைசரும் இல்ல. யாராவது ஒருங்கிணைக்கிறாங்களா? போய் பார்த்திருக்கிறீங்களா? 40 லட்சம் பேர், 50 லட்சம் ஹாஜிகள் அங்க ஒன்று கூடுறாங்க இல்லையா? 50 லட்சம் ஹாஜிகளை ஒரு இடத்துல வச்சு கட்டுக்கோப்பாக மினாவுக்கு இந்த நாளைக்கு போகணும், அரபாவுக்கு இந்த நாள் போகணும், முஸ்தலிபா இந்த நாளுக்கு போகணும், ஒரே நாள் அடுத்தடுத்த இடத்திற்கு அத்தனை பேரையும் திருப்புறாங்க. இது என்ன அற்புதம் கேட்கிறார் அவர். உலகத்தில் இது எங்கேயாவது நடக்குமான்னு கேட்கிறாரு. 4 பேர் சேர்ந்த அந்த இடம் கலவரம் மாதிரி கிடக்குது, சண்டை போடுறான். 40 லட்சம் பேர் சேர்ந்த இடத்துல ஒரு சண்டை இல்ல, ஒரு குளறுபடி இல்ல, இது செய்யணுமா அது செய்யணுமா இந்த பிரச்சனையும் இல்ல.
தெளிவாக செய்கிறார்கள். எட்டாவது நாள் மினாவுக்கு வான அன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்றாரு ஹிட்லர், எட்டாவது நாள் நீ மினாவுக்கு வந்துருன்னு ஒரு தடவை தான் வந்து காமிச்சிட்டு போனார் முகமது. ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் போறாங்க எட்டாவது நாள். ஆர்கனைசிங் வித்தவுட் ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளர் இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பை நான் ஹஜ்ஜில் பார்க்கிறேன். அது முகம்மதின் சாதனையாக பார்க்கிறேன். இல்லையா அந்த கட்டுப்பாடு, அந்த கட்டுக்கோப்பு இந்த உம்மத்தில் இன்னைக்கு இழந்து தவிக்கிறோமா இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னால் மறுவார்த்தை பேச மாட்டார்கள். வரலாற்றில் எங்கேயாவது நீங்க காட்டுங்க பார்ப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லுவார், இதை செய்யுங்கள் அவ்வளவுதான். ஒரு தடவை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இஷாவுக்கு பின்னால ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பிலால் ரலியல்லாஹுவை பத்தி மக்கள் தப்பா பேசுறாங்க. பிலால் பாம்பு சொல்வார் மாதிரி தப்பா பேசுறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டாங்க. இல்ல அவர் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹுவோட சொல்ல முடியாது, ஏன்னா பிலால் ரலியல்லாஹுவுக்கு ஷீன் வராது. ஷீன் சீந்த ஒரு அஸ்ஹதுன்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்த உமையான ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்தார் பிலால் ரலியல்லாஹு. அவன் பிலால் ரலியல்லாஹு நோவினப்படுத்தும் போது அவங்களுடைய நாவுல நெருப்பு கங்க வைக்கும். அந்த வேதனையில பாதிக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹுடைய நாவுல ஷீன் வராது. அதனால பாங்க அஸ்ஹதுன்னு சொல்லுவாரு. இப்ப உமர் ரலியல்லாஹு வந்து சொன்னாங்க, மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க நாயகமே, பிலாலுக்கு நபிக்கு முகம்மதுக்கு கிடைத்த முவாத்தினை பார், ஒரு ஷீன கூட சரியா உச்சரிக்க தெரியல, இவரை போய் முவாத்தினா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி யூதர்கள் தப்பா பேசுறாங்க நாயகமே, அது நமக்கு சங்கடமா இருக்குது அப்படின்னு உமர் அலில்லா வந்து சொல்றேன். செல்லாலி செல்லம் கேட்டாங்க, என்ன செய்யணுங்கிறீங்கன்னு கேட்டாங்க உமர் அலில்லாவிட்ட, என்ன செய்யணுங்கிறீங்க? பிலால மாத்திடலாமன்னா, பிலால நம்மள்ட்ட என்ன வேற பிலாலா இல்ல, வேற பிலால மாத்தலாம நாயகமே. பொதுவாக செல்லாலை செல்லம் அப்படியா சரி மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னா, வேற எந்த சஹாபியாவது வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தா செல்லாலை செல்லம் உடனே பரிசீலிக்க மாட்டாங்க. உமர் வந்து ஒரு கருத்தை சொல்றாருன்னா பின்னால அந்த அப்படியே ஆயத்தா கொண்டு வரும். உமர் ரலியல்லாஹுடைய மஷ்வரா குர்ஆன்ல நிறைய ஆயத்தா வந்திருக்கு. இந்த புர்கா சட்டம் இருக்குத முத முதல்ல சொன்னது உமர் ரலியல்லாஹு தான். நாயகமே முஸ்லீம் பெண்களை புர்கா போட சொல்லுங்க, உங்க மனைவிமார்களை புர்கா போட சொல்லுங்கன்னு சொன்னது முதல்ல உமர் ரலியல்லாஹு. அல்லாஹ் அதை ஆயத்தா கொண்டு வந்தான். தவாஃப் செஞ்சுட்டு அப்படியே போயிடறாங்க மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் ரெண்டரைக்கா அது தொலை சொல்லுங்கன்னு உமர் ரலியல்லாஹு, அதை அல்லாஹ் ஆயத்தா கொண்டு வந்தான். இப்படி 17 ஆயத்து இருக்கு. உமர் ரலியல்லாஹுனுடைய மஷ்வரா ஆயத்தா இறங்கிரும். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பத்ரு கைதிகளை 70 பேர் காஃபிர்களை பிடிச்சிட்டு கேட்டாங்க என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்க எல்லாம் நம்ம சொந்த பந்தம் தானே, விட்டுறலாமே ஏதாவது பணம் காசுகளை வாங்கிட்டுன்னு. உமர் ரலியல்லாஹுட்ட கேட்டாங்க என்ன செய்யலாம்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே போர்க்களத்துல நாங்களும் நிறைய எதிரிகளை எங்களுடைய தந்தையாக சகோதரர்களாக நாங்க சந்திச்சிருக்கிறோம், அவங்களுக்கு என்ன முடிவு கொடுத்தோமோ அந்த முடிவை இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் நாங்க உமர் ரலியல்லாஹு. ரெண்டு பேருடைய மசூராவை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பேருமே நபிமார்கள் மாதிரி கருத்து சொல்லியிருக்கிறீங்கன்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்களா, இப்ராஹிம் நபி மாதிரி நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்களா, நீங்க நூஹு நபி மாதிரி கருத்து சொல்லியிருக்கீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் இறக்கமான, நூஹு அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் மார்க்க சட்டத்துல கடுமையான ஆள், மார்க்க சட்டத்தை நிறைவேற்றுறதுல. ரெண்டையும் சொல்லிட்டு உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து ஒரு கருத்தை நான் வந்து என்ன செய்யறேன், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்து தான் என் கருத்துன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேருடைய கருத்தையும் சம அளவுல நிறுத்திட்டு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்து என் கருத்துன்னு. அல்லாஹ் உடனே ஆயத்தை கொண்டு வந்தான் பாருங்க, லௌலா கிதாபு மினல்லாஹி சபக்கல மஸ்தக்கும், என் கருத்து உமருடைய கருத்துன்னு. என் கருத்து, எனக்கு அபூபக்கரின் கருத்தில் உடன்பாடு இல்லை, உமர் கருத்தில் தான் எனக்கு உடன்பாடு என்று சொன்ன ரப்புல் ஆலமீன். ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னா சரி மஷ்வரா செஞ்சு முடிவு பண்ணிருக்கிறீங்க, அதனால அல்லாஹ் இந்த கருத்தை அல்லாஹ் அக்செப்ட் பண்றான். மஷ்வராவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மரியாதை இது. மா நதிம மனிஸ்தசார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஷ்வரா ஆலோசனை செஞ்சு ஒரு கருத்தை நீங்க செஞ்சீங்கன்னா பின்னால கவலைப்படுற சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மஷ்வராவுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிச்சான்னு வைங்க, அவ்வளவு கிதாப் அல்லாஹ் சபக்கல மஸ்தக்கும், ஏற்கனவே அல்லாஹ்வுடைய கலாக்கத்தில் இப்படி இருக்குன்னு இல்லைன்னா இதுக்காக நீங்க ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சரி நம்ம யோசிக்கணும். அப்ப உமர் ரலியல்லாஹ் ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா ஒருவேளை அல்லாஹ்வின் அபிப்பிராயமாக இருக்குமோ என்று யோசித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால மாத்தியர்லான்ட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, இஷா தொழுவு முடிச்சிட்டு பிலால் வாங்க
நீங்க ஃபஜ்ல இருந்து நீங்க முஅதின் இல்ல, நீங்க வாங்க சொல்ல வேண்டாம். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் இருக்கிறாங்க, அவங்க வாங்க சொல்லிக்கிடுவாங்க. ஒரு வார்த்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கணுமா இல்லையா, என்ன நாயகமே நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன், ஏன் மாத்துறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சஹாபிகள் பல ஆண்டுகளாக முஅதினா இருந்திருக்கிறாங்க, பல ஆண்டுகளாக முஅதினா இருந்திருக்கிறாங்க. செல்லாலேஸ்வரம் சொன்னாங்க சரி நாயகம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்துல்லா இப்னு மக்தூம் இனிமே நீங்க வாங்க சொல்லுங்க. போனாங்க, நபி வீட்டுக்கு போனாங்க, உமர் வீட்டுக்கு போனாங்க, எல்லாம் சாமி வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில ஃபஜ்ர்ல ஃபஜ்ருக்காக எழுவதற்காக நபி எழுந்தார்கள், வானத்தை பார்க்கிறார்கள், இருட்டாக இருக்கிறது விடியவில்லை. மீண்டும் படுத்தார்கள், மீண்டும் எழுந்தார்கள், வானம் வெளிச்சம் தரவில்லை. இரவு நீண்டு கொண்டே செல்கிறது, இரவு நீண்டு கொண்டே செல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், இரவு இவ்வளவு நீளமாக இருக்கிறது. என்ன முன்னெல்லாம் டைம் இல்லையா, டைம் பார்க்கறது, ஃபஜ்ர பார்க்கறது, ஃபஜ்ர் வெளிச்சம் வானத்துல வந்தாதான் ஃபஜ்ர பண்ணுவாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு மறுபுறத்துல பயந்து ரசூலுல்லாஹுடைய செல்லாலி செல்ல வீட்டுக்கு வந்து, யார் ரசூலுல்லாஹ் கவனித்தீர்களா, இரவு நீண்டு கொண்டு செல்கிறது. செல்லாலி செல்லம் சொன்னார்கள், ஆம் எனக்கும் அதுதான் பயமா இருக்கிறது. சொன்னாங்க, நான் ஒரு ரெண்டு ரக்காத்து தொழுதுட்டு வந்தேன், நீங்க எங்கே இருங்கன்னு சொல்லி செல்லாலி செல்லம் போய் ரெண்டு ரக்கா தக்பீர் கட்டினார்கள். தக்பீர் கட்டி முடித்து சலாம் வாங்கிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இரவு நீண்டு கொண்டே செல்கிறது என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை, பிலாலுக்காக அல்லாஹ் இரவை நிறுத்தி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நேரமும் பிலால் வாங்கி சொல்லுகிற பொழுது, நாயகமே நாங்கள் அந்த குரலை கேட்பதற்காக வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் இயங்கிக் கொண்டிருப்போம். அந்த பிலாலின் வாங்கொலி எப்பொழுது கேட்கும், எப்பொழுது கேட்கும், எங்களுக்கு அதை விட ஒரு ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. பூமியில் பிலாலின் வாங்கு நிறுத்தப்பட்ட பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டான், இனி பூமிக்கு பகல் இல்லை என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். பிலால் இனி ஃபஜ்ர் வாங்கு சொல்ல வேண்டும் என்று பூமியில் மறு உத்தரவு வந்தால் மட்டும்தான் பகல் வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் வார்த்தையை சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துடித்து போய் கூப்பிடுங்கள் பிலாலை சொல்லி பிலாலை தேடுறாங்க, தேடுறாங்க. மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளிவாசல்ல ஒரு மூலையில உட்கார்ந்து சுஜூதுல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட அழுகிறாரியா, அல்லாஹ் நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன், உன்னுடைய நேமத்துக்களை உலகத்துல நீ யாருக்கு நீ தடுப்பாய், பாவம் செய்தவர்களுக்கு நீ தடுப்பாய், நீ ஒரு பெரிய நேமத்தை எனக்கு கொடுத்த, அந்த நேமத்தை நீ தடுத்துட்டியா ரப்பேன்னு கேட்டு அழுகிறாரு. எனக்கு நீ பணத்தை தந்திருந்தால் அந்த பணத்தை கொண்டு இந்த தீனுக்கு நான் கொடுத்திருப்பேன், உடல் வலிமையை தந்திருந்தால் உடல் வலிமையை இந்த தீனுக்கு தந்திருப்பேன், எனக்கு குரல் வளத்தை மட்டும்தான் தந்தாய் ரப்பே, அந்த குரல் வளத்தையும் நீ நிறுத்தி விட்டாயேன்னு அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து கிஞ்சி கதறி சுஜூதில் அழுகிறாரு. செல்லாலை செல்ல அதை கேட்டுட்டு அப்படியே பிலாலை கட்டி அணைச்சு, வாருங்கள் பிலால், நீங்க ஒரு தப்பு செய்யல, வாங்க பிலால் கொண்டு வந்து உட்கார வைத்த பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நபிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் நரகவாதியான்னு கேட்டாங்க. இல்லை பிலால், யார் சொன்னது உங்களை பார்த்து நீங்கள் நரகவாதி என்று, யார் சொன்னது பிலால், அந்த ஜன்னா நீங்கள் சொர்க்கவாதி என்பதற்கு நான் சாட்சி, நான் சொல்லாது நீங்க சொர்க்கவாதிங்கிறது நான் சாட்சி. அப்படியா நான் சொர்க்கத்துக்கு போவேன் நிச்சயமாக, உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க. அந்த சாபிக்கும் என்ன நாஸ், எல்லா மக்களை விட நீங்க முன்னால போவீங்க பிலாலுங்க சொன்னாங்க. திரும்ப கேட்டாங்க, யார சூழல்லா, யார சூழல்லா, அன சாபிக்கும் என்ன சஹாபிக்க, உங்கள் தோழர்கள் எல்லோரையும் விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க பிலாலுடைய அம்மா. சல்லல்லா அலி செல்லம், அந்த சாபிக்கும் என்ன சஹாபி, என் தோழர்கள் எல்லோரையும் விட பிலால் நீங்க முன்னால சொர்க்கம் போவீங்கன்னாங்க. திரும்ப கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு, எப்பொழுதும் யாருக்காக வேண்டியும் நீங்கள் விட்டு கொடுக்காத ஒருவர் இருக்கிறார், அது அபூபக்கர் ரலியல்லாஹு. நீங்க யாருக்காக வேண்டிய அபூபக்கரை விட்டு கொடுத்ததில்லை நாயகமே, நான் இந்த நேரத்துல கேட்கிறேன், அனசாபிக்கும் மின் அபூபக்கர், உங்கள் அபூபக்கரை விடவும் நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், நிச்சயமாக பிலால், அந்த சாபிக்கும் மின் அபூபக்கர், என் அபூபக்கரை விட நீங்கள் தான் முன்னால் சொர்க்கத்தை சந்திப்பீர்கள். நான் கொஞ்சம் அமைதியாக இருந்த பிலால் ரலியல்லாஹு மீண்டும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அனசாபிக்கும் என்ன நபியேன், உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களை விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு. எல்லா நபிமார்களை விட நான் முன்னால சொர்க்கம் செல்வேனா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், நிச்சயமாக பிலால், எல்லா நபிமார்களை விட நீங்கள் முன்னால் சொர்க்கம் செல்வீர்கள். கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் அடுத்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அனசாபிக்கு மின்க, உங்களை விட நான் முன்னால சொர்க்கம் போவேனான்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் தயங்கி கேட்கிறீர்கள் பிலால்? சத்தியமாக நிச்சயமாக என்னை விடவும் நீங்கள் முன்னார் சொர்க்கம் செல்வீர்கள். உலகத்துல எப்பவுமே பிலால் ரலியல்லாஹுக்கு ஒண்ணு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போறாங்கன்னு சொல்லி சொன்னா முன்னாலேயே அந்த இடத்துக்கு போய் பிலால் ரலியல்லாஹு போய் பார்ப்பாங்க. எதிரிகள் இருக்கிறாங்களா, விஷ ஜந்துக்கள் இருக்குதா, அந்த பாதை சரியா இருக்குதா, போய் முன்னாலேயே போய் அந்த பாதையை பார்த்துட்டு வருவாங்க. அல்லாஹ் இந்த அமலை உங்களுக்கு கபூல் செஞ்சிட்டான், அதனால ஆகிரத்திலையும் சொர்க்கத்திற்கு என் வாகனத்தின் கடிவாளம் உங்கள் கையில் இருக்கும், நீங்கள் முன்னால் சொர்க்கத்தில் கால் தடம் பதிப்பீர்கள், நான் பின்னால் சொர்க்கத்தில் நுழைவேன். நாங்கள் நபிகள் நாயகம் சொன்னார். அந்த நிமிஷத்தில் இருந்த ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் யாருக்காக வேண்டியும் விட்டுக் கொடுத்தது கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுத்தது கிடையாது. 10,000 பேர்களுடன் மக்கா வெற்றி பெற்று கபத்துல்லாஹுடைய சாவியை வாங்குகிற பொழுது 10,000 சஹாபாக்கள் ஒருபுறம், மக்காவினுடைய தலைவர்கள் மறுபுறம் சாவியை வாங்கி கபாவை திறக்கிறார்கள். பாரம்பரியமான முத முதல்ல நபி கபாவுக்குள்ள உள்ள நுழையிறாங்க. திரும்பி பார்த்தார்கள், எல்லா சஹாபிகளும் இயக்கத்தோடு பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் தக்கத்தம் அந்த, நீங்க மட்டும் வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால மட்டும் உள்ள அழைச்சிட்டு போனாங்க, கதவை மூடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் கழித்து காபாவுக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்து தரது. இப்னு உமர் ரலியல்லாஹு போய் கேட்டாங்க, உள்ள நபி என்ன செஞ்சாங்க? 2 ரக்அத் தொழுதாங்க. எந்த இடத்தில்? அந்த இடத்தை காட்டியவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல 2 ரக்அத் தொழுதுட்டு வெளியே வந்துட்டாங்க. அதோடு காபா மூடப்பட்டது. காபாவை மூடியவுடன் மேலே ஏறினார்கள். காபாவுடைய சுவருக்கு மேலே, காபாவுக்கு மேலே ஏறி நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்து சொன்னார்கள், பிலால், மதீனா முழுவதும் உங்கள் பாங்கொலி ஒலித்தது, இந்த மக்காவில் உங்கள் பாங்கொலி இதுவரை ஒலிக்கவில்லை. முதல் முதலாக காபாவில் உங்க பாங்கு கேட்கணும்னு ஆசையா இருக்குது, பாங்கு சொல்லுங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேர்களும் பார்த்து நிற்கிறார்கள். மக்காவினுடைய காபிர்கள் எல்லாம் நேற்று வரை இந்த கருப்பினத்து அடிமையை மக்காவின் தெருவில் கூட நடப்பதற்கு தடை செய்து வைத்திருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட தீண்டத்தகாத அந்த பிலாலை காபாவுக்கு மேலேற்றி அழகு பார்க்கிறாரே முகமது என்று அவர்கள் புழுங்கி போனார்கள், துடித்து போனார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சொல்லுங்க பிலாலுன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பக்கத்தில் வந்து பிலால் ஒரு வார்த்தை கேட்டார், யா ரசூலல்லாஹ், உலகத்தினுடைய எந்த மூலையில் என்னை நிறுத்தி வாங்கு சொல் என்று சொன்னால் நான் காபாவின் திசை எங்கே இருக்கிறது என்று பார்ப்பேன். என்னை காபாவுக்கு மேலே நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் நாயகமே. 1000 மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கிற இடம் அது, தவாப் செய்யற இடம் இருக்குத, 1000 நபிமார்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடம். ஹாஜரா அலை இஸ்லாம், இஸ்மாயில் அலை இஸ்லாம் எங்க அடங்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அந்த காபாவுக்கு மேல ஒரு குழாய் இருக்கும், தண்ணீர் வெளியேற கூடாது. அதாவது போனா நீங்க அதை பார்க்கணும், மீசா பேர் ரஹமத்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த தண்ணி மேல வடிஞ்சா வடிகிற குழாய் இருக்கு, அந்த குழாய்க்கு நேராகத்தான் இஸ்மாயில் அலை இஸ்லாம், ஹாஜரா அலை இஸ்லாம் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. ருக்குன எமானிக்கு அஜுருள் அஸ்வதுக்கும் மத்தியில் நம்ம தவாப் செய்யறோம், 70 நபிமார்கள் கபுர்கீழே இருக்கிறது. பாரம்பரியமான அந்த இடத்துல மேலே கொண்டு வந்து பிலால் ரலியல்லாஹுவை நிறுத்தி பாங்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது பிலால் கேட்ட வார்த்தை, நான் எங்கு நோக்கி பாங்கு சொல்லட்டும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால், இப்பொழுது உங்கள் கிபிலா நான் தான், என்னை முன்னோக்கி சொல்லுங்க. நான் என்னை முன்னோக்கி சொல்லுங்கள் பிலால். நபிகள் நான் வாங்கொலிக்கிறதற்கு பிலால் ரலியல்லாஹு கண்ணியமிக்க முஃமினீன்களே, இஸ்லாம் இவ்வளவு பெரிய இடத்தை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்ததற்கான காரண பின்னணியை எழுதுவார்கள், இத்தாஅத் ஸம்ரதாஅத், சொன்னவுடன் கட்டுப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்யுங்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக கட்டுப்படுகிற தன்மை எல்லா சஹாபிகளுக்கும் உண்டு என்றாலும் கூட ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முதன்மையான இடத்திலே இருந்தார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யும். கண்ணியமிக்க முஃமினீன்களே, வரலாற்றில் கட்டுப்பாடான கட்டுக்கோப்பான சமுதாயம் இந்த சமுதாயம். கடைசி வரைக்கும் கொண்டு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 அந்த மக்களுக்கு கல்வி கொடுத்தாங்க, பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தை எவ்வளவு உச்சத்துல கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா? யாராவது நினைச்சிட கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் வெறுமனே வறுமையிலே வாழ்ந்துட்டாங்க, இல்லை இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், நபி பெரிய பணக்காரராகவும் வாழ்ந்தாங்க. பிற்காலத்துல ஒரு அத்தர் வாங்குவாங்க, 2,000 ரூபாய்க்கு அத்தர் வாங்குவாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வந்து சதகா கேட்டார், நம்ம எல்லாம் ஒரு ஆடு கொடுப்போம் அல்லது ஒரு 100 ரூபாய் கொடுப்போம், 200 ரூபாய் கொடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஆட்டு மந்தைக்கும் 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஆட்டு மந்தையை சதகாவா கொடுத்தாங்களாம். ஒரு யாசகர் வந்து சதகா கேட்கும் போது இந்த தெரியுற ஆட்டு மந்தை கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அது பூரா எனக்கு தான், நீங்க எடுத்துக்கங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக வாழ்ந்தார்கள் சொல்லுங்கள், காலமெல்லாம் ஏழையாக மட்டும் வாழ்ந்தாங்கன்னு சொல்லாதீங்க. சல்லா அலி சொல்லம் அல்லாஹ் பணக்காரராக வாழ வைத்ததாக குர்ஆன் சொல்லுது. நபி வஃபாத் ஆகிற பொழுது அவர்களுடைய ஒரு வருஷம் குடும்பத்திற்கு தேவையான வசதியை எழுதி வச்சுட்டு போனாங்க சல்லா அலி சொல்லம், கொடுத்துட்டு போனாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல உண்டு. எனவே கண்ணியமிக்க முஃமினீன்கள், அல்லாஹ் வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தான். இந்த உம்மத்து தன்னிறைவு பெற்று கடைசியாக கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது இறுதி ஹஜ்ஜில ஒரே ஹஜ்ஜில சல்லா அலி சொல்லம் ஹஜ்ஜினுடைய அமலை எல்லாம் முடிச்சுட்டு அரஃபால ஒரு பிரமாண்டமான ஒரு பிரசங்கத்தை முடிச்சுட்டு இந்த இஸ்லாத்தினுடைய நிறைவான ஆயத்தை இறங்குச்சு. அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும், அல்லாஹ் சொன்னான் உங்கள் தீனை இன்றோடு நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்று சொன்னான். அந்த நிமிடம் துவா மக்பூலாகிற நேரம் அந்த ஹஜ்ஜில அரஃபால ஹஜ்ஜ முடிச்சுட்டு 1.5 லட்சம் சஹாபாக்கள்கிட்ட நபி பேசி முடிச்சுட்டு சொன்னாங்களா, இப்ப நான் துவா செய்ய போறேன். நான் சொல்லாம் ஹஜ்ஜ முடிச்சிட்டோம், நான் இப்ப துவா செய்ய போறேன். தீன நிறைவு செஞ்சிட்டோம், இப்ப நான் துவா செய்ய போறேன். சொல்லா சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு எத்தி வச்ச எல்லா தீனையும் நான் உங்களுக்கு எத்தி வச்சுட்டேனான்னு கேட்டாங்க. 1.5 லட்சம் பேர்களும் சப்தம் விட்டார்கள், அத்தை தர்ரிசாலா வனசஹதல் உம்மா பல்லகதர் ரிசாலா அம்மானா, உங்களுக்கு தந்த அந்த பணியை நபியே நீங்கள் பரிபூர்ணமாக எங்களுக்கு நிறைவு செய்து விட்டீர்கள் என்று இஸ்லாத்தினுடைய நிறைவான கட்டத்தில் 80 நாள் மௌத்தாகிறதுக்கு 80 நாளைக்கு முன்னால் இந்த ஒப்பந்தம் வாங்குறாங்க. அல்லாஹ் பார்த்து சாட்சியாக்குனாங்க, அல்லாஹ் மஷஹதியா அல்லாஹ் இந்த கூட்டத்தை இப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து நான் நிறுத்தியிருக்கிறேன், இதற்கு நீ தான் சாட்சி. நாங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்களா மக்களை பார்த்து, நான் இப்ப துவா செய்ய போறேன், இந்த கூட்டத்துல உறவுகளோடு சண்டை போட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா எழுந்திரிச்சு போயிடுங்க, அவங்க இருந்தீங்கன்னா இந்த சபையே கபூல் ஆகாதுன்னு சொல்லாது. ஒருத்தர் இருந்தாலும் இந்த ஹஜ்ஜில் என்னோடு ஹஜ் செஞ்சிருந்தாலும் இந்த சபை கபூல் ஆகாது. 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பை செய்கிற பொழுது எத்தனை பேர் எழுந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மனைவியோடு சண்டை போட்டவங்க, வாப்பாவோடு, பிள்ளைகளோடு எழுந்திருச்சிருங்க. என்னப்போ ஒரே ஒரு சஹாபி மட்டும்தான் இருந்தார். இதுதான் எங்கள் சஹாபாக்கள், இதுதான் நபி உருவாக்கிய கூட்டம். ஒரு சஹாபி மட்டும் எழுந்தார், எழுந்து சென்றார், மீண்டும் வந்தார். நாயகத்திடம் சொன்னார், யார் ரசூலல்லாஹ், எனக்கும் என்னுடைய அம்மாவும் சகோதரிக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு, அவங்க பேசாம இருந்தாங்க, நான் கூட பேசிட்டு தான் இருந்தேன், அதை கூட போய் மன்னிப்பு கேட்டு சரி பண்ணிட்டேன்னு அவர் மீது. எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்க யாரோடையும் குடும்பத்துல சண்டை போடுறது இல்லைங்கிறாங்க. எல்லா எங்க அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில சண்டை இல்ல, வாப்பா பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை இல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில மனக்கசப்பு இல்ல, உலகத்தில் இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்ல தகுதியான ஒரு கூட்டம் அன்றைக்கு மட்டும்தான் வாழ்ந்தார்கள். நான் 1.5 லட்சம் பேர்களை உருவாக்கி இருக்கிறேன், கட்டுப்பாடான கட்டுக்கோப்பான இந்த சமுதாயத்தை உருவாக்கினேன். அல்லாஹ்வுக்கு முன்னால தன் கண் மூடுவதற்கு 80 நாளைக்கு முன்னால சாட்சியாக்கின சமுதாயம் இன்னைக்கு எப்படி சிதைந்து போயிருக்கிறதுங்கிறத மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே ஹஜ் என்பது கட்டுப்பாட்டையும் கட்டுப்படுதலையும் உணர்த்துகிற அமல் ஹஜ்ஜி. எனவேதான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கணவனுக்கு கட்டுப்பட்டார் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம், பெற்றோருக்கு கட்டுப்பட்டார் இஸ்மாயில் பிள்ளை அலைஹிஸ், இதுதான் ஹஜ்ஜி. இதை தாண்டி ஹஜ்ஜில் வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை கட்டுப்பாட்டுடன் ஒற்றுமையுடன் அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் ஹஜ்ஜின் வழியாக அல்லாஹ் வழி நடத்துவானாக.
This audio was downloaded from Tamil Islamic Media.